الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا وذخرنا ومعتمدنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم صدق الله مولانا العظيم فقال صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாவதாகும். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பகர்கிறேன். அடுத்து அன்னலியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் பிரியமுள்ள அடிமையும் திருத்தூதரண்டும் சாட்சி பகர்கின்றேன். அந்த கருணை வள்ளல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் சொல்லி அருள்வானாக. புனிதமான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பர்களே, அல்லாஹுவை பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்து கொள்ளும் விடயத்தில் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். ஏனென்றால் இறையச்சம் என்பது அது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு அம்சம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். எனவே தக்வா என்கின்ற அந்த இறையச்சத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள், ஈருலகிலும் வெற்றி அடையலாம் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறையச்சம், தக்வா இது பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே சுமார் 300 இடங்களுக்கு மேலாக அவன் குறிப்பிடுகின்றான் என்றால் அது எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையச்சம் என்பது, தக்குவா என்பது ஒரு மனிதன் கட்டாயமாக பேண வேண்டிய ஒரு அம்சம். எனவேதான் ஒவ்வொரு ஹுதுபாவிலும் வெள்ளிக்கிழமையிலே அந்த இறையச்சத்தை பற்றி, தக்குவாவை பற்றி அங்கே வசியத்து செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் அந்த தக்குவா மக்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் கருதி. எனவே அந்த தக்குவாவை, இறையச்சத்தை நாங்கள் எப்படி அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம், இறையச்சத்தின் மூலம் நாம் அடைகின்ற நன்மை என்ன என்பதை ஒவ்வொருவரும், ஆண்களும் பெண்களும், சிறுவர்களும் சிறுமியர்களும் எல்லோரும் அதை பற்றி தெரிந்தாக வேண்டும். யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ, யார் இறையச்சத்தை கை கொள்கிறாரோ அவருக்கு எந்த பயமும் இருக்க முடியாது. வாழ்க்கையிலே அவன் பயப்பட மாட்டான் அல்லாஹுவை தவிர. அவனுக்கு கவலைகள் ஏற்படாது. இழப்புகள் வந்தாலும் கூட
பிரச்சனைகள் உருவானாலும் கூட இறையச்சம் உள்ள மனிதன் அந்த பிரச்சனைகளை கண்டு அவன் துவண்டு விடமாட்டான், அவன் பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தின் சிறப்பை பற்றி சொல்லிக் காட்டுகின்றான். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், வலிமார்கள் என்பவர்கள் அவுலியாக்கள், அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவது நிச்சயமாக அவர்கள் இறையச்சத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அவர்கள் பயப்படுவார்கள், வேறு எந்த ஒரு மனிதனுக்கோ சக்திகளுக்கோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அந்த அவுலியாக்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகின்றான். வல் ஆகிபத்துல் முத்தகீன், இறுதி நட்பேறு. ஒரு மனிதன் எப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், அவன் எந்த கோலத்திலே இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாலும் இறுதி முடிவு சிறப்பாக அமைய வேண்டும். அந்த இறுதி முடிவு சிறப்பாக அமைவதெல்லாம் இறையச்சமுள்ளவர்களுக்குத்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை, யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனிதர்களே உங்களை நாங்கள் ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை நாங்கள் பல பிரிவினர்களாக கோத்திரங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம், இன ரீதியாக கொள்கை ரீதியாக நிற வித்தியாசம், நாட்டுக்கு நாடு வித்தியாசம், இப்படி பல உருவங்கள் கொண்டவர்களாக வித்தியாசமானவர்களாக நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆனால் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நீங்கள் உங்களை பிரித்து நோக்குவதற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள மாத்திரமே இப்படியான வித்தியாசமான உருவம், வித்தியாசமான மொழி, வித்தியாசமான நாடு, இப்படியான அமைப்பிலே படைத்திருப்பது உங்களை ஒருவர் அறிந்து கொள்ள மாத்திரமே. ஆனால் அந்த மனித இனம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசினாலும், எந்த கோத்திரத்திலே அவர்கள் பிறந்திருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் சிறப்புக்குரியவர் மேன்மைக்குரியவர் யாரென்றால், இறையச்சத்தை யாரு தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு வாழ்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறான். எனவே தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு குணம், அம்சம் என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் காபத்துல்லா அந்த வளாகம் அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே தொழுகையுடைய நேரம் வருகிறது. அந்த நேரம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கம்பீரமான துணியுடையவர்கள் வாங்கு சொல்லுங்கள் என்று பணிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கே உரித்தான அந்த அழகிய குரலிலே பாங்கொலிக்கிறார்கள். இந்த பாங்கொலியை கேட்ட குறைசிகள் எல்லாம், ஓடி ஒளித்துக் கொண்டவர்கள் எல்லாம் வெறி பிடித்தவர்கள் போன்று அந்த காபாவின் வளாகத்துக்கு முன்னே ஒன்று கூடுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வெறி உணர்வு, ஏன் இந்த பிலால் யார், இந்த பிலாலுக்குரிய அந்தஸ்து என்ன, ஒரு காலத்திலே எங்களிடத்திலே குற்றேவல் செய்த அடிமை பிலால், அது மாத்திரமல்ல இந்த பிலால் நீக்கரோ இனத்தைச் சேர்ந்தவர், இப்படியான ஒரு இழி மனிதனுக்கு இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு அந்தஸ்தை கொடுத்து கஅபாவின் வளாகத்திலே ஏறி நின்று பாங்கொலிக்க சொல்கிறார்களே என்ற வெறி அந்த குறைசிகளுடைய உள்ளத்தை வாட்ட எல்லோரும் அணி திரளுகிறார்கள் கஅபாவின் வளாகத்திலே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைசிகளை பார்க்கிறார்கள். இவர்கள் என்ன நோக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைசிகளை நோக்கி சொல்கிறார்கள், யா மஅஷரல் குரைஷ், குறைசிகளே இஸ்லாம் வந்திருக்கிறது, ஜா அல் இஸ்லாம், இஸ்லாம் வந்திருக்கிறது. வாஜாலத்தில் கல் பவாரிக், நீங்கள் கருதி கொண்டிருக்கின்ற, நீங்கள் ஜாஹிலியா காலத்திலே நினைத்துக் கொண்டிருந்த அந்த இனவேதம் நிறவேதம் குணவேதத்தை எல்லாம் வாஜாலத்தில் கல் பவாரிக், அந்த பேதங்களை எல்லாம் இஸ்லாம் நீக்கிவிட்டது. உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த உணர்வு, உங்கள் நீங்கள் எல்லோரும் வரிபிடித்தவர்கள் போன்று வந்திருக்கிறீர்கள், இந்த பிலாலுக்கு நான் இந்த அந்தத்தை கொடுத்திருக்கிறேன் என்ற காரணத்தினால், நிச்சயமாக அப்படி அல்ல. இஸ்லாம் எல்லோரையும் சமமாக மதிக்கிறது. ஒரு சீப்பினுடைய பற்கள் எப்படி சமமாக இருக்கிறதோ அதுபோன்றுதான் இஸ்லாம் எல்லோரையும் மதிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைசிகள் மத்தியிலே சொல்லி, லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி, அஜமியை காண அரபிக்கு எத்தகைய சிறப்பும் கிடையாது. வலா லி அஜமியின் அலா அரபி, அரபியை காண அஜமிக்கு எத்தகைய சிறப்பும் கிடையாது. எந்த மொழியையும் பேசலாம். வலா லி அஹ்மர அலா அஸ்வத், கருப்பனை காண வெள்ளையனுக்கோ வெள்ளையனைக்கான கருப்பனுக்கோ எத்தகைய அந்தஸ்தும் கிடையாது. இல்லா பித்தக்குவா, இறையச்சத்தை கொண்டு மாத்திரமே அந்த அந்தஸ்தை அல்லாவிடத்திலே அடைந்து கொள்ள முடியும் என்ற அந்த தாரக மந்திரத்தை நபிகள் பெருமானாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைசிகளுக்கு மத்தியிலே சொன்ன நேரம் அனைவரும் தலை குனிந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது. எனவே இந்த இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை உயர்த்துகின்ற ஏணிப்படிகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாங்கள் இறையச்சமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நிச்சயமாக அந்த குர்ஆன் மூலம் நாங்கள் நேர்வழியை பெற முடியும் என்பது இந்த திருமறை வசனத்தின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறான். மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுடைய கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத இன்பங்கள் கொண்ட அந்த மகத்தான சுவர்க்கத்தை வைத்திருக்கிறானே, பல இடங்களில் சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சுவர்க்கம் யாருக்கு தெரியுமா? வெறுமனே இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்தவனுக்கு அல்ல, பாவத்திலே மூழ்கி கிடந்தவனுக்கு அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழித்த மனிதனுக்கு அல்ல. உஇத்ததில் முத்தகீன், அது இறையச்சம் தக்குவா யார் கை கொண்டு வாழ்ந்தாரோ அந்த மனிதனுக்குத்தான் அந்த சுவர்க்கம் இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. யௌம யஹ்ஷருல் முத்தகீன், தக்வா உள்ளவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். இலர் ரஹ்மானி வஃதா, அவர்கள் கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருச்சமூகத்திற்கு வருவார்கள். அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்லிக் காட்டுகிறான். யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ, இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு துன்பங்கள் துயரங்களிலிருந்து வெளியேறுகின்ற அந்த பாதையை வழியை அல்லாஹ் காட்டிக் கொடுப்பான். அவனுக்கு அரியாபுரத்திலிருந்து ஆகாரமும் அளிப்பான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறித்து காட்டுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இறையச்சம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. எங்களுடைய வாழ்க்கையிலே இறையச்சம் இருக்கிறதா, எங்களிடத்திலே அந்த தக்வா இருக்கிறதா என்பதை எங்களுடைய செயல்பாடுகள் மூலம் நாங்கள் அதை உரசி பார்க்க வேண்டும். எமது மனைவி மக்கள் குடும்பத்தவர்களோடு நாம் நல்லபடி வாழ்கின்றோமா? திருமணம் முடித்து விட்டோம், குழந்தைகளை பெற்றுவிட்டோம், ஏதோ எங்களுக்கு பெரியவர்கள் சேர்ந்து திருமணத்தை முடித்து வைத்து விட்டார்கள், நாங்கள் எப்படியும் வாழலாம் என்று ஒரு மனிதன் நினைத்தால் நிச்சயமாக அது இரையச்சம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கை அல்ல. ஒரு குடும்பம், ஒரு மனைவி, அந்த மனைவி என்பவள் அந்த கணவனுடைய தலையிலே சுமத்தப்பட்ட ஒரு அமானித சொத்து. தன்னுடைய இச்சை, தன்னுடைய ஆசை தீருவதற்காக அந்த மனைவியை பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த மனைவி எப்படி அந்த மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், இதை அந்த மனிதன் தெரிய வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைப்பதுதான் இறையச்சத்தினுடைய அடிப்படை அடையாளம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக திருமணம் முடித்து விட்டதன் பிறகு அந்த மனைவியை கொடுமைப்படுத்துபவனாக இருந்தால், அவனை நம்பி வந்த அந்த அபலை பெண்ணுக்கு அநியாயம் இழைப்பவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் இறையச்சம் உள்ளவனாக இருக்க முடியாது. பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறான், என்ன சொல்கிறான் அல்லாஹ், அவர்கள் உங்களுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கின்றமான இந்த சொத்துக்கள், அந்த பிள்ளைகளை உரிய முறையிலே ஒழுக்க சீரர்களாக வளர்த்தெடுக்கவில்லை என்றால், அவர்களை நல்ல முறையிலே பராமரிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு சீரான ஒழுக்கத்தை, கல்வியை கொடுக்கவில்லை என்றால், அந்த தந்தை நிச்சயமாக இரையச்சம் உள்ளவனாக இருக்க முடியாது. இரையச்சத்தை நாம் இங்கே உரசி பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதும் இரையச்சத்தினுடைய அடையாளம் தான். பெற்றவர்களை உதாசீனம் செய்கின்றவன், பெற்றவர்களை மனநோ செய்கின்றவன், அவர்களை அடித்து துன்புறுத்துகின்றவன் நிச்சயமாக இரையச்சம் உள்ளவனாக இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். என்னுடைய தாயோடு தந்தையோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், அவர்களோடு நான் அன்பாக நடந்து கொள்கிறேனா, என்னை பெற்றெடுத்தவர்களே, என்னை 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் பெற்றெடுத்தார்களே, மரணத்திற்கும் உயிருக்கும் இடையிலே அவர்கள் என்னை இந்த உலகத்திலே பெற்றெடுத்த அந்த தாயும் தந்தையும், அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? பணிவு என்கின்ற இறக்கையை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்திக் கொடுங்கள் என்று குர்ஆன் பெற்றோர்கள் விடயமாக சொல்கிறானே, அப்படி நாம் நடந்து கொள்கிறோமா? அப்படி நாம் நடந்து கொண்டால் அது இறையச்சத்தின் அடையாளம். இல்லை என்றால் நிச்சயமாக இறையச்சம் இல்லை என்பதுதான் அதனுடைய நிலை. அடுத்ததாக, எங்களுக்கு பக்கத்திலே அண்டை வீட்டார்கள் இருப்பார்கள், அடுத்த வீட்டுக்காரர்கள், ஜார் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அடுத்த வீட்டுக்காரனின் உரிமையை பேணுவது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த அண்டை வீட்டுக்காரரோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் தான் எங்களுடைய இறையச்சத்தின் அந்த பெருமதி இருக்கிறது. அவர்களோடு நாங்கள் சண்டை பிடிக்கிறவர்களாக இருந்தால், அவர்களுடைய உரிமையை நாங்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்களோடு நாம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால், நிச்சயமாக அந்த மனிதனுடைய உள்ளத்திலே, வாழ்க்கையிலே இறையச்சம் இல்லை என்பது அர்த்தம். ஏன்? இஸ்லாத்தின் போதனைகளை புறக்கணிக்கின்றான். அதேபோல கொடுக்கல் வாங்கல் விடயம் முக்கியமான ஒரு விடயம். இன்று நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் நீதியை பேணுகிறோமா? கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறோமா? அடுத்தவனுக்கு அநியாயம் இழைக்காமல் இருக்கிறோமா? பொருளை எடுத்துவிட்டு நாம் அவனுக்கு ஏமாற்றுகின்றோமா? அப்படி ஏமாற்றுகிறவர்களாக இருந்தால், சிலர் காசோலையை கொடுத்து ஏமாற்றுவார்கள், உரிய நேரத்தில் அந்த காசோலைக்குரிய பணத்தை போட மாட்டார்கள், டிமிக்கி கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரத்திலே, இன்னும் இருக்கின்ற விடயங்களிலே. எனவே இப்படி நாம் நடந்து கொள்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக இரையச்சம் இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வியாபாரத்திலே நேர்மையை நாங்கள் கை கொள்கின்றோமா? குறைத்து நாங்கள் அளவை நிறைவேகளிலே குறைவு செய்கிறோமா? அல்லது அடுத்தவர்களை நாங்கள் ஏமாற்றுகின்றோமா? தரம் குறைந்த பொருட்களை கொடுத்து இது தரமான பொருட்கள் என்று விற்பனை செய்கிறோமா? நிச்சயமாக நினைத்துக் கொள்ளுங்கள், அவனிடத்திலே இறையற்றம் இல்லை. ஏன் ஏமாற்றுவது என்பது இஸ்லாம் கடுமையாக விபரிக்கின்ற ஒன்று. நேர்மை இருக்க வேண்டும் வியாபாரத்திலே. நேர்மையுள்ள ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் அந்த வியாபாரி? அவருதான் இறையச்சமுள்ள வியாபாரி, நேர்மையான வியாபாரி. எனவே இதிலும் நாங்கள் இறையச்சத்தை நாங்கள் பட்டை தீட்டி பார்க்க வேண்டும். அதே போல ஏனைய தொழில்களும் அப்படித்தான். நாங்கள் ஒரு தொழிலை பெற்றிருக்கிறோம், ஒப்பந்தத்தோடு அந்த தொழிலுக்கு நாம் போகிறோம். அது அரசாங்க தொழிலாக இருக்கட்டும், தனியார் துறைகளிலே நாங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், நாம் எடுக்கின்ற அந்த ஊதியத்திற்கு பொருத்தமான முறையிலே எங்களுடைய வேலை நடைபெறுகிறதா அல்லது நாம் ஏமாற்றுகின்றோமா? ஏமாற்றவாக இருந்தால் நாம் எடுக்கின்ற அந்த சம்பளத்திற்கு உரிய வேலையை நாம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இறையச்சம் இல்லை. இறையச்சம் உள்ளவனுக்குரிய அடையாளம் அல்ல என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்கிறோம். அதே போல பிறரோடு உள்ள உறவு, எங்களுடைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள், ஏனைய முஸ்லிமானவர்கள், இவர்களோடு நாம் எப்படி எங்களுடைய உறவை பேணுகின்றோம்? எடுத்ததற்கெல்லாம் நாங்கள் சீறி விடுகின்றோமா? அநியாயமாக நாங்கள் கோபப்படுகிறோமா? அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கின்றோமா? நிச்சயமாக இறையச்சம் உள்ளவனுடைய நடத்தை அல்ல, குணம் அல்ல என்பதை நாங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல எங்களுடைய பேச்சுக்கள், நாங்கள் பேசுகின்ற வார்த்தை நாவு என்பது பொல்லாதது. ஒரு மனிதன் நாவை கொண்டு சுவர்க்கத்தையும் அடையலாம், நரகத்தையும் அடையலாம். நாங்கள் பேசுகின்ற பேச்சின் மூலம் நரகத்துக்குரியவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக இறையச்சம் இல்லாதவர்கள் என்பதுதான் கருத்து. பிறரை நாங்கள் அநியாயமாக பிறருடைய மனதை துன்புறுத்துகிறோமா? நாவினால் பிறரை பற்றி புறம் பேசுகிறோமா? அடுத்தவனுடைய இறைச்சியை மாமிசத்தை சாப்பிடுகின்ற அந்த செயலை நாம் செய்கின்றோமா? புறம் பேசுவது, கோல் சொல்வது, பொய் சொல்லி பிறரை ஏமாற்றுவது, அவதூறு சொல்வது, அடுத்தவனுக்கு அநியாயம் அளிப்பது, நாவின் மூலமாக கிண்டல் கேலியும் செய்வது, இப்படி நாம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இறையச்சத்தினுடைய அடையாளம் அல்ல. உங்களை நீங்கள் உரசி பாருங்கள். அதே போல பொறாமை, எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற துக்குணங்கள், பொறாமை. அடுத்தவன் முன்னேறுகிறான், தொழில் ரீதியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறான், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கிறான், அவனை பார்த்து பொறாமைப்படுவது. பொறாமையின் விபரீதம் இன்று எங்கள் சமூகத்திலே மிக பயங்கரமாக உருவெடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வீட்டுக்காரனை பற்றி பொறாமைப்படுகிறான். அவன் கொஞ்சம் நல்லபடி வாழ்கின்ற பொழுது அடுத்த வீட்டுக்காரனுக்கு பொறாமை ஏற்படுகிறது. அடுத்தவன் நல்லபடி வியாபாரம் செய்வதாக இருந்தால் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறோம். ஒருவன் கல்வியிலே உயர்ந்த அந்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறோம். பொறாமை என்பது பொல்லாதது. அல் ஹஸது யக்குலுல் ஹஸனாத் கமா தக்குலுன் நாருல் ஹதப. நெருப்பு விறகை எரித்து சாப்பிடுவது போல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எழுகின்ற அந்த பொறாமை தீயானது தான் செய்கின்ற நற்காரியங்களை எல்லாம் அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமையினுடைய அந்த கேடு பற்றி சொன்னார்கள். எனவே இப்படி நாங்கள் பொறாமைப்படுபவர்களாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலே பிறரை பற்றிய அந்த குடிகேடு பொறாமை உருவாகிறதா இருந்தால் நிச்சயமாக இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலே இல்லை என்பதுதான் அர்த்தம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். நாங்கள் எங்களுடைய வெளிக்கோலத்தை எப்படியும் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். பெரிய தாடி வைத்திருக்கிறார், ஜுப்பா போட்டிருக்கிறார், பார்க்கிறதுக்கு ஒரு அழகான தோற்றத்திலே இருக்கிறார், ஆனால் உள்ளத்திலே அவன் நோய் வாய்ப்பட்டவனாக இருக்கிறான், அடுத்தவனை பற்றி பொறாமைப்படுகின்றான் என்றால், அடுத்தவனை அழிக்க வேண்டும், அடுத்தவனை தீண்ட வேண்டும், அடுத்தவனுடைய முன்னேற்றத்திலே கை வைக்க வேண்டும் என்று அவன் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவன் அல்ல, அவன் வெளித்தோட்டத்திலே ஒரு நடிகனாக இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். லா யந்துருல்லா இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வாம்பாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளித்தோற்றத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய உருவத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய பொருட்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வாம்பாலிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளம் தான் மிக முக்கியமானது. அத்தக்குவாகுனா, இறையச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். எனவே இறையச்சம் என்பது உள்ளத்திலே ஏற்பட வேண்டும், வெளித்தோற்றம் எப்படியும் இருக்கலாம். எனவே இந்த இறையச்சம் தக்குவா, இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கிறோமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், எங்களை நாங்கள் அளந்து பார்க்க வேண்டும், எங்களிடத்திலே அந்த தக்குவா இருக்கிறதா, தொழுகை உரிய நேரத்திலே நாங்கள் தொழுகிறோமா, எத்தனை பேர் தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதம் மிஹ்ராஜுடைய மாதம், தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். எனவே அந்த தொழுகை இல்லாதவனுக்கு இறையச்சம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. தொழுகையை விட்டிருக்கிறவன், தொழுகையிலே பொடுபோக்கு செய்கிறவன், அவன் தக்குவா இறையச்சம் உள்ளவன் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே இதிலும் நாங்கள் இபாதத்து விஷயத்திலேயும் நாங்கள் எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உரிய முறையிலே நாங்கள் தொழுகிறோமா? ரமலானிலே உரிய நேரத்திலேயே உரிய காலத்திலேயே நாம் அந்த நோன்பை நிறைவேற்றுகிறோமா? வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்கிறார்களா? ஜக்காத்து கொடுக்கிறார்களா? இதிலே பொறுப்போக்கு செய்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்கள், நிச்சயமாக இது இறையச்சத்திற்குரிய அடையாளம் அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இறையச்சத்தை பற்றி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய பேச்சுக்களை பாருங்கள், உங்களுடைய நடை உடை பாவனைகளை பாருங்கள், வீட்டிலே நீங்கள் நடந்து கொள்கின்ற அந்த முறையை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதை பாருங்கள், நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். நிச்சயமாக இதிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய தக்குவாவை உரசி பார்க்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறான், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். வஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதற்கும் இறையச்சம் தேவை, இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் அது பயனளிக்கும். எங்களுடைய நாட்டிலே அண்மை காலத்திலே பல பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கு எதிராக கிளந்தெழுந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் ஒரு சிலரை நாங்கள் பார்த்தோம். இன்றும் கூட அவர்களுடைய அந்த அடாவடித்தனம் இன்றும் நின்று போகவில்லை என்றாலும் கூட ஒரு அளவுக்கு தணிந்திருக்கிறது என்று நாம் கூறலாம். இதை நிறைய நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். குதுபாக்களிலே சொல்லப்பட்டது இந்த விடயம், இதை நாங்கள் எப்படி கையாண்டோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பொறுமையோடு நாம் இருந்தோம், துஆ செய்தோம், இறஞ்சினோம், குனூத்தோதினோம். இப்படியான இறைவன் அல்லாஹ் காட்டிய வழியிலே எங்களுடைய பிரச்சனைகளை நாம் அணுகினோம். அல்லாஹு தஆலா ஓரளவுக்கு அதனுடைய அந்த கொந்தளிப்பை நீக்கி இருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் கூட அது புயலுக்கு பின் அமைதியோ என்று கூட ஒரு சந்தேகமும் இருக்கிறது. புலி பதுங்குவது பாய்வதற்கோ என்று ஒரு சந்தேகமும் இருக்கிறது. என்றாலும் கூட நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய அமைதியை பேணி நடப்பதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தருகின்ற அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதன் மூலம், செயல்பாடுகளை நாங்கள் செய்வதன் மூலம், நிச்சயமாக இதற்கு பிறகும் ஏற்படுகின்ற அந்த விடயங்களிலிருந்து நாங்கள் ஓரளவுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய சம்பவங்களை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த விடயத்தை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து எதிர்த்தோம். இப்படி ஒரு நிலைமை எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு சிலர் எங்களுக்கு எதிராக என்றும் இல்லாதவாறு வரலாற்றிலே இல்லாதவாறு இன்று கிளந்தெழுந்திருக்கிறார்களே. எங்களை பற்றிய பொய்யையும் புரட்டையும் அவர்கள் சொல்லி எங்களுக்கு எதிராக எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்களே. அவர்களுடைய நோக்கம் எப்படியாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும், இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இரத்த கலரியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது, இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல்லக்கும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், ஒரு விடயத்தை நாம் விரும்புகிறோம் ஆசிக்கிறோம், அது எங்களுக்கு கெடுதியாக அமையும். நீங்கள் ஒரு விடயத்தை பொருத்தக்கெடுகிறீர்கள், விரும்பாமல் இருக்கிறீர்கள், ஆனால் அது இறுதியிலே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம். எங்களை பற்றியெல்லாம் பொய்யான தகவல்களை வெளியிட்டார்கள். பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே முஸ்லிம்களை பற்றிய இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டிய கதைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் பரவலாக பேசினார்கள், துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார்கள். இன்றும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுசன தொடர்பு சாதனங்கள் மூலமாக எங்களை பற்றியெல்லாம் தவறாக சொன்னார்கள். இப்படி சொன்னதன் காரணமாக நாங்கள் விழித்துக் கொண்டோம். அவர்கள் சொன்ன பொய்களை எல்லாம் நாங்கள் இல்லை என்று சொன்னோம், அடித்து சொன்னோம். புத்திஜீவிகளும் உலமாக்களும் அதற்காக பல விளக்கங்களை கொடுத்தார்கள், இன்னும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் யார், எங்களுடைய பொறுமையை இன்று பெரும்பான்மை சமூகமே போற்றுகிறது. ஹலாலை பற்றி பேசினார்கள், என்ன இந்த ஹலால் தான் சரியானது என்பதை அவர்கள் வெட்கத்தோடு உணர்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எங்களை பற்றிய பொய்யான தகவல்களை வெளியிட்டார்கள், ஆனால் இதுதான் முஸ்லிம்களை பற்றிய உண்மை என்பதை அவர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு வெட்கத்தோடு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கலாச்சார உடையை பற்றி அவர்கள் விமர்சித்தார்கள். இன்று அந்த பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களே அவர்களுடைய புத்திஜீவிகள், அவருடைய மத இஸ்தாபகர்கள் கூட இன்று முஸ்லிம்களுடைய உடைதான் பொருத்தமானது, வாலிபர்களை பாதுகாப்பதற்கு பொருத்தமான உடை அதுதான் என்று வெட்கத்தோடு சொல்லுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த பிரச்சனை உருவானதன் பிறகு எங்களுக்கு கிடைத்த நல்ல செய்தி, எங்கள் மத்தியிலே தீவிரவாத சக்திகள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் ரகசியமாக இந்த நாட்டிலே குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள், ஆயுதம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். இதை பற்றி அரசாங்கம் ஊடுருவி பார்த்தது, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை என்பதை பகிரங்கமாக சொல்லுகிறது. இதுவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தி. முஸ்லிம்களுடைய சகிப்பு தன்மை, முஸ்லிம்களை சீண்டினார்கள், தீண்டினார்கள், முஸ்லிம்களை கிளந்தரச் செய்வதற்காக பல வழிகளிலும் அவர்கள் முடுக்கிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் இஸ்லாமிய அகலாக்கை பயன்படுத்தி அந்த அடிப்படையில் எங்களுடைய நிலைமையை நாம் உருவாக்கிக் கொண்டோம். முஸ்லிம்களுடைய சகிப்புத்தன்மை நிதானம் என்று அந்நியர்களால் பாராட்டப்படுகிறது. அதேபோல இந்த பிரச்சனை உருவானதன் பிறகு இன்னொரு நிலைமை உருவாகி இருக்கிறது. நல்ல விஷயம், நாங்கள் எல்லோரும் பிரிந்திருக்க முடியாது, கூறு கூறுகளாக நாம் இருக்க முடியாது. அது சமூக ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த உணர்வு எல்லோரும் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் கூட இந்த விடயம் உருவானதன் பிறகு ஏற்பட்ட ஒரு நல்ல விடயம்தான். ஒற்றுமைப்பட வேண்டும். ஒற்றுமைப்படுவதன் மூலம்தான் எதிர்காலத்திலே நாங்கள் சிறப்பாக வாழலாம், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த நிலைமை உருவாகி இருக்கிறது என்பதும் இந்த விடயம் ஏற்பட்டதன் பிறகு ஏற்பட்ட ஒரு நல்ல விளைவுதான். நீங்கள் வெறுக்கின்ற ஒரு காரியம் இறுதியிலே உங்களுக்கு நலவாக முடியும் என்று குர்ஆன் சொல்கிறதே, அதைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம். ஆர்நோட் என்கின்ற ஒரு படத்தயாரிப்பாளர். நெதர்லாந்திலே அம்மை காலத்திலே உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு படத்தை தயாரித்தான். கேலி கிண்டல் செய்து, உண்மையான சரித்திரத்தை இருட்டடிப்பு செய்து, முஸ்லிம்களுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய முறையிலே அந்த படம் தயாரிக்கப்பட்டது. அந்த படம் தயாரிக்கப்பட்டதன் பிறகு முஸ்லிம் உலகத்திலே ஒரு பெரும் புரளியே கிளம்பிவிட்டது. முஸ்லிம்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள். எங்களுடைய உயிரை விட நேசிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அனுப்பிரமாணமாவது குறைவு ஏற்பட்டுவிடக் கூடாது. அவர்களுடைய அந்த நிலைமை மக்கள் மத்தியிலே குறைவாக பேசப்படக்கூடாது என்பதிலே உறுதியாக நிற்கின்றவர்கள் நாங்கள். அதிலே எந்த இரண்டாவது கருத்துக்கும் இடமில்லை. நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். எனவே இந்த படம் வெளியானதன் பிறகு முழு உலகத்திலும் இருக்கின்ற முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள், கொதித்தெழுந்தார்கள், ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். இதை பார்க்கிறார் அந்த பட ஆசிரியர். இந்த தனிப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு யாருக்கும் இல்லாத ஒரு மரியாதையை இந்த முஸ்லிம்கள் கொடுக்கிறார்களே. இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியெல்லாம் மதிக்கிறார்களே என்று அவர் சிந்திக்க தலைப்பட்டார். ஏன் இப்படியெல்லாம்? அவர் யார்? அவரை பற்றி படிக்க வேண்டும். அவருடைய வரலாறுகளை பற்றி படித்தார், நற்குணங்களை பற்றி படித்தார். இறுதியாக அவருடைய மனம் மாறுகிறது. அல்லாஹு தஆலா எப்படி அந்த விடயத்தை தலைகீழாக புரட்டி விட்டான் என்பதை பாருங்கள். நாங்கள் விரும்பாத ஒன்று இறுதியிலே எங்களுக்கு நல்லதாக முடியும் என்று குர்ஆன் சொல்கிறதே, அது போன்ற ஒரு நிலைதான். இறுதியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் அறிந்து, அவர்களை பற்றிய வரலாறுகளை படித்து, அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், உலகத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்கள் சிரேஷ்டமானவர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை உணர்ந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மக்காவுக்கு செல்கிறார். உம்ரா கடமையை நிறைவேற்றுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனங்கமலும் ரவுலாவுக்கு செல்கிறார். கண்ணீர் சிந்தியவராக, கவலைப்பட்டவராக, யா ரசூலல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்ட அந்த சம்பவத்தை பார்த்து நாங்கள் மெய்சிலிருக்கிறோம். இதுதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்தவன் இறுதியிலே அவர்களுடைய நேசராக மாறிவிட்ட ஒரு அதிசயத்தை இந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், எங்களை நாங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்தால், நாங்கள் அகலாக்கோடு வாழ்ந்தால், நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் இலகுவாக முறியடிக்கலாம். அல்லாஹ் எங்களுக்கு மகத்தான வெற்றியை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படியான நல்ல நிலையை இந்த நாட்டிலே அல்லாஹு தஆலா உருவாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்கள் உற்றார் உறவினர்கள், மனைவி, மக்கள், பெற்றோர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு வழிபட்டு நடக்கின்ற நல்லவர்களாக, இறையச்சமுள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சகோதர வாஞ்சையோடு வாழுகின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே நாங்கள் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறோம், பல இனத்தவர்கள் வாழுகின்றோம், பல சமயத்தவர்கள் வாழுகின்றோம். யா அல்லாஹ், சிறிய இந்த நாடு குட்டிச்சுவராகாமல் யா அல்லாஹ் இந்த நாட்டை நீ பாதுகாத்தருள்வாயாக. எல்லா இன மக்களுக்கும் மத்தியிலே புரிந்துணர்வை, சமாதானத்தை, சகவாழ்வை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி விடுவாயாக. சமாதானத்தை மலரச் செய்வாயாக. இந்த நாட்டிலே சுபிட்சமான ஒரு நாடாக யா அல்லாஹ் கட்டியெழுப்புவதற்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ துணை செய்தருள்வாயாக. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழுகின்ற அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.